வணக்கம். தேன் தமிழ் தடாகத்தின் பிரதான செய்திகள். செய்திகளை வாசிப்பவர் ஷிஃபான் ஹுசைன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன் இன்றைய தலைப்பு செய்திகள். அசாத் சாலிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் முகமது முசம்மில். வெளிநாடுகளில் சிக்கியுள்ளவர்களை அழைத்து வரும் பொறுப்பை எதிர்கட்சியிடம் கையளியுங்கள் ஹரின் பெர்னாண்டோ. சீனாவிடம் நிதி பெற்று தேசிய பொருளாதாரத்தை ஊக்குவிக்க அரசு முயற்சி மங்கள சமர வீர. பொதுமக்களுக்கு கொரோனா தடுப்பூசி வழங்கும் மையத்துக்கு பிரதமர் திடீர் விஜயம். இலங்கையை வந்தடைந்தது இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட நவீன ரயில் பெட்டிகள். இந்திய பாகிஸ்தான் எல்லை ஊடுருவலுக்கு அமெரிக்கா கண்டனம். சீன உயர் அதிகாரிகளை சந்திக்க உள்ள அமெரிக்க இராஜாங்க செயலாளர். சர்வதேச ஒலிம்பிக் குழுவின் தலைவராக மீண்டும் தோமஸ் பக். சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள தனுஷ்கோணத்திலகவின் ஆட்டமிழப்பு. இனி விரிவான செய்திகள். நாட்டின் சட்டத்துக்கு மதிப்பளிக்க முடியாது என்று கூறுகின்ற அசாத் சாலிக்கு எதிராக உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேசிய சுதந்திர முன்னணியின் பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான முகமது முசம்மில் வலியுறுத்தியுள்ளார். தேசிய சுதந்திர முன்னணி அலுவலகத்தில் இடம்பெற்றிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்திருந்தார். நாட்டின் சட்டத்துக்கு தன்னால் மதிப்பளிக்க முடியாது என்றும் முஸ்லிம் சட்டத்தை மாத்திரமே தன்னால் ஏற்றுக்கொள்ள முடியும் என்றும் அசாத் சாலி கூறியிருக்கின்றார். இதன் மூலம் அவர் நாட்டின் சட்ட விதிகளுக்கு அமைவாக வாழும் மக்களுக்கு அவருடைய அடிப்படைவாத போக்கை எதிர்ப்போருக்கும் பாரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கின்றார். நாம் அனைவரும் 21 நூற்றாண்டில் வாழ்ந்தாலும் கூட அசாத் சாலி போன்றவர்கள் இன்னமும் கற்கால யுகத்திலேயே வாழ்கின்றார்கள். நாட்டில் வாழும் அனைவருக்கும் பொதுவானதொரு சட்டமே பிரயோகிக்கப்பட வேண்டும். மாறாக ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு சட்டங்கள் இருக்க முடியாது. இன மத அடிப்படையில் ஒவ்வொரு சமூக பிரிவினருக்கும் வெவ்வேறு சட்டம், நீதிமன்றம், கல்வி முறைமை என்பன அவசியம் அல்ல. அதன் விளைவாக ஒவ்வொரு இன மத பிரிவினருக்கும் தத்தமது கலாச்சாரம், பாரம்பரியம், தனித்துவம் ஆகியவற்றை பின்பற்றுவதற்கு எவ்வித தடைகளும் ஏற்பட போவதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வெளிநாடுகளில் சிக்கியுள்ள இலங்கையர்களை நாட்டுக்கு அழைத்து வர அரசாங்கத்துக்கு முடியாவிட்டால் அந்த பொறுப்பை ஐக்கிய மக்கள் சக்தியிடம் ஒப்படைக்குமாறு பாராளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்திருந்தார். கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்றிருந்த ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்திருந்த அவர் மேலும் கூறுகையில், வெளிநாடுகளில் சிக்கியுள்ள இலங்கையர்களை நாட்டுக்கு அழைத்து வருவதற்கான பல வேலை திட்டங்களை ஆரம்பத்திலிருந்து நாம் அரசாங்கத்திடம் முன்வைத்துள்ளோம். எனினும் அவை தொடர்பில் இதுவரையில் எவ்வித அவதானமும் செலுத்தப்படவில்லை. இவ்வாறு இலங்கையர்களை அழைத்து வருவதற்கான நிதியை சேகரித்து விமானங்களை ஏற்பாடு செய்து எம்மால் வேலை திட்டங்களை முன்னெடுக்க முடியும். எனினும் எதிர்க்கட்சியாக இருந்து கொண்டு தூதரகங்களுடன் எம்மால் நேரடியாக தொடர்பு கொள்ள முடியாது. மாறாக தூதரகங்களுடன் தொடர்பினை ஏற்படுத்தி சகல இலங்கையர்களால் நாம் நாட்டுக்கு அழைத்து வந்தாலும் பின்னர் அவர்களை தனிமைப்படுத்தல் உள்ளிட்ட விடயங்களில் சிக்கல் ஏற்படும். இது தொடர்பில் அரசாங்கம் எம்முடன் கலந்தாலோசித்தால் முறையான வேலைத்திட்டங்களை முன்னெடுக்க முடியும். குறுகிய காலத்தில் பாரிய வளர்ச்சி அடைந்துள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் முதலாவது ஆண்டு நிறைவு விழா எதிர்வரும் 15 தேதி திங்கட்கிழமை கொழும்பு ஹைட் பார்க்கில் பிற்பகல் 2:30 மணிக்கு இடம்பெறவுள்ளது. அரசாங்கத்தின் ஊழல் மோசடிகள் ஒழிப்பதற்கு கட்சி பேதமின்றி சகலரும் எம்முடன் கைகோர்க்குமாறு அழைப்பு விடுக்கின்றோம் என்றார். சர்வதேச நாணய நிதியத்துடன் இணைந்து பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்கான செயற்திட்டத்தை முன்னெடுப்பதற்கு பதிலாக இலங்கை அரசாங்கம் சீனாவிடமிருந்து நிதியை பெறுவதற்கு முற்படுகிறது என்று முன்னாள் நிதியமைச்சர் மங்கள சமரவீர சாடியுள்ளார். இதுகுறித்து மங்கள சமரவீர அவரது உத்தியோகபூர்வ ட்விட்டர் பக்கத்தில் செய்திருக்கும் பதிவில் மேலும் கூறியிருப்பதாவது, சர்வதேச நாணய நிதியத்துடன் இணைந்து பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்கான முறையான செயற்திட்டம் ஒன்றினை முன்னெடுப்பதற்கு பதிலாக இலங்கை அரசாங்கம் தற்காலிகமான பொருளாதார மீட்சிக்காக சீனாவிடம் $1 பில்லியன் நிதியை பெறவுள்ளது. இது இதன் அடிப்படையிலான பெருகை. அத்தோடு இதனை மீளச் செலுத்துவதற்குரிய காலப்பகுதி எவ்வளவு என்று மங்கள சமரவீர இதன் போது கேள்வி எழுப்பியிருக்கின்றார். இலங்கைக்கு $1.5 பில்லியன் நிதியை வழங்குவதற்கு சீனா அனுமதி அளித்திருப்பதாக நிதி மூலதன சந்தை மற்றும் அரசு தொழில் முயற்சி மறுசீரமைப்பு இராஜாங்க அமைச்சர் அஜித் நிவால் கெபரால் தெரிவித்துள்ளதாக பிரபல ஆங்கில நாளிதழ் ஒன்றில் நேற்றைய முதலிடம் செய்தி வெளியாகி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு நகரசபை பொதுமக்களுக்கு கோவிட் தடுப்பூசி வழங்கும் திட்டத்தை பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ நேற்று நேரடியாக சென்று ஆய்வு செய்தார். பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ நாரகம்பிட்டியில் அமைந்துள்ள அபயராம விகாரைக்கு சென்று அங்கு 1200 பேருக்கு கோவிட் தடுப்பூசி வழங்கும் திட்டத்தை மேற்பார்வை செய்திருந்தார். இந்த திட்டமானது கொழும்பு நகரசபையின் உறுப்பினர்களான கலகம தம்மரன்சி தேரர், டாக்டர் பிரதீப் காரியவசம் மற்றும் திருமதி மனோரி விக்ரமசிங்க ஆகியோருடன் வேண்டுகோளுக்கு அமைய செயல்படுத்தப்பட்டது. இந்த தடுப்பூசியானது கொழும்பு நகரசபையின் பிரதம மருத்துவ அதிகாரி ரூவான் விஜயமுனி மற்றும் மருத்துவக் குழுவினரின் மேற்பார்வையின் கீழ் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் நாராயண்பீட்ட அபயராம விகாரையின் விகாராதிபதி, மேற்கு மாகாண தலைவர் சங்கநாயக்க முருத்தொட்டுவே, ஆனந்த நாயக்க தேரர், மகாசங்கத்தினரின் வைத்தியர்கள், வைத்திய தாதிகள், ஊழியர்கள் உட்பட பல பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இந்தியாவின் நிதியுதவியுடன் ரைட்ஸ் லிமிடெட் நிறுவனத்தினால் தயாரிக்கப்பட்டு விநியோகிக்கப்படவுள்ள 160 ரயில் பெட்டிகளில் 10 பெட்டிகளை கொண்ட முதல் தொகுதி கடந்த செவ்வாய்க்கிழமை கொழும்பை வந்தடைந்துள்ளன. இந்தியாவின் எக்ஸிம் வங்கியினூடாக இலங்கையின் புகையிரத உட்கட்டமைப்பு அபிவிருத்திக்காக இந்திய அரசாங்கத்தினால் வழங்கப்படும் நிதியுதவியின் கீழ் இந்த திட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கான உடன்படிக்கை கடந்த 2019 செப்டம்பர் மாதம் இலங்கை புகையிரத திணைக்களம் மற்றும் ரைட்ஸ் லிமிடெட் நிறுவனம் ஆகியவற்றுக்கிடையில் கைச்சாத்திடப்பட்டது. இலங்கை புகையிரத திணைக்களத்தின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த பயணிகள் ரயில் பெட்டிகள் பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக கரையோர சுற்றுச்சூழலை கவனத்தில் கொண்டு அதிலிருந்து ஏற்படும் தாக்கங்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும் வகையில் துருப்பிடிப்பதை தவிர்க்கும் விசேட நீந்திசை, பொலியுரத்தேன், வெளிப்பூச்சுகளுடனான வெள்ளீரும்பு கலங்கள் உள்ளிட்ட விசேட தொழில்நுட்பங்களுடன் இந்த ரயில் பெட்டிகள் தயாரிக்கப்பட்டுள்ளன. அழகியல் மயமான உள்ளக வடிவமைப்பு, கண்ணாடியால் வேறாக்கப்பட்டிருக்கும் பிரிவுகள், ஒளியை கடத்தாத தரை விரிப்புகள், சகல பெட்டிகளிலும் எல்இடி மின்குமிழ் தொகுதிகள், GPS அடிப்படையிலான பயணிகள் தகவல் முறைமை, ஒளி மற்றும் ஒளி தொகுதிகளுடனான பொழுதுபோக்கு அம்சங்கள் போன்றவையும் இந்த ரயில் பெட்டிகளில் உள்வாங்கப்பட்டுள்ளன. இந்திய ரயில்வே திணைக்களத்தின் முன்னணி தயாரிப்பு நிறுவனமான சென்னையில் உள்ள ரயில் இணைப்பு பெட்டி தொழிற்சாலையில் இந்த பயணிகள் ரயில் பெட்டிகள் தயாரிக்கப்பட்டுள்ளன. அதேவேளை தற்போது இலங்கையில் பயன்படுத்தப்பட்டு வரும் டீசல் மூலம் இயங்கும் 78 ரயில் பெட்டிகளை ஒத்தவையாக இவை அமைந்திருக்கின்றன. அவை 2018 முதல் 2019 வரையான காலப்பகுதியில் விநியோகிக்கப்பட்டவையாகும். கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக ஏற்பட்டிருந்த தொடர்ச்சியான முடக்கங்கள், போக்குவரத்து தடைகள் ஆகியவற்றுக்கு மத்தியில் முதல் தொகுதியாக இந்த 10 ரயில் பெட்டிகள் தயாரிக்கப்பட்டு விநியோகிக்கப்பட்டுள்ளன. எஞ்சியுள்ளவை அடுத்த சில மாதங்களில் விநியோகிக்கப்பட உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
உலக செய்திகள்.
இந்திய பாகிஸ்தான் எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் பயங்கரவாதிகள் ஊடுருவ முயற்சிப்பதை அமெரிக்கா வன்மையாக கண்டித்துள்ளது. அத்துடன் இந்திய பாகிஸ்தான் ஆகிய நாடுகளுக்கு இடையில் காஷ்மீர் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதற்கான கரிசனைகளையும் அமெரிக்கா கொண்டிருக்கிறது. அதேநேரம் ஜம்மு காஷ்மீரில் ஏற்பட்டு வரும் முன்னேற்றகரமான செயற்பாடுகளை நாம் மிக நெருக்கமாக அவதானித்து வருகின்றோம் என்று அமெரிக்க இராஜாங்க திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் நெட் ஃபிரைஸ் தெரிவித்துள்ளார். 2003 இந்தியா பாகிஸ்தான் எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் போரை முடிவு கொண்டு வருவதன் மூலம் இருதரப்பினர்களுக்கும் இடையிலான பதற்றங்களை குறைப்பதற்கு இம்மால் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அதே நேரம் பிராந்தியத்திற்கான அரசாங்கத்தின் கொள்கை மாறவில்லை. ஆனால் எல்லைக்கோடு வழியாக ஊடுருவ முற்படும் பயங்கரவாதிகளை அமெரிக்கா மிக கடுமையாக கண்டிக்கிறது. அத்துடன் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான நேரடி கலந்துரையாடலை நாம் தொடர்ந்தும் ஆதரிக்கின்றோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க இராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் சீனாவின் உயர்மட்ட அதிகாரிகள் சிலரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். குறித்த சந்திப்பு எதிர்வரும் 18 அலஸ்காவில் இடம்பெறவுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதியாக ஜோ பைடன் பொறுப்பேற்றதன் பின் நடைபெறவுள்ள முதலாவது உயர்மட்ட அதிகாரிகளுக்கு இடையிலான நேரடி கலந்துரையாடலாக இது அமையவுள்ளது. அமெரிக்க இராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் தனது முதலாவது உத்தியோகபூர்வ வெளிநாட்டு பயணமாகிய ஜப்பான் மற்றும் தென்கொரியாவுக்கான விஜயம் நிறைவு செய்துவிட்டு நாடு திரும்பியதன் பின்னர் இந்த கலந்துரையாடல் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேலும் பல முக்கிய செய்திகள். லாஸ் ஏஞ்சலிஸில் உள்ள ஒரு லத்தீன் சமூகம் ஒரு எண்ணெய் நிறுவனத்துக்கு எதிராக தங்கள் சுற்றுப்புறத்தை மாசுபடுத்துவதாக தொடங்கிய போராட்டத்தில் ஒரு இளம்பெண் ஒரு முக்கிய பங்காற்றி உள்ளார். ஆஸ்துமா, மூக்கில் ரத்த கசிவு, தலைவலி போன்றவற்றால் அவதிப்பட தொடங்கிய போது நல்லேலி கோபாவுக்கு 9 இது தெற்கு லாஸ் ஏஞ்சலிஸில் உள்ள அவரது வீட்டின் முன் செயல்பட்டு வரும் எண்ணெய் கிணற்றுக்கு எதிரான போரின் தொடக்கமாக இருந்தது. விரைவில் அண்டை வீட்டினர் பலரும் உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டதை நல்லேலியும் அவரது தாயும் அறிந்தனர். பெரும்பாலும் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களை கொண்ட அந்த சமூகம் இந்த இடம் தற்காலிகமாக மூடப்படும் வரை தனது எதிர்ப்பை தொடர்ந்தது. கோபோ அத்துடன் நிற்கவில்லை. இளம் ஆர்வலர்கள் மற்றும் அமைப்புகளின் குழுவுடன் சேர்ந்து எண்ணெய் பிரித்தெடுப்பதில் கூடுதல் விதிமுறைகளை கோரி நகர நிர்வாகத்துக்கு எதிராக வழக்கு தொடர்ந்து அதில் வெற்றியும் பெற்றார். நிலவில் விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்தை அமைக்கும் கூட்டு முயற்சி திட்டத்தை சீனாவும் ரஷ்யாவும் அறிவித்துள்ளன. ரஷ்யா விண்வெளி நிறுவனமான ரோஸ்மோஸ்கோஸ் சீனாவின் தேசிய விண்வெளி நிர்வாகத்துடன் இணைந்து நிலவின் மேற்பரப்பில் அல்லது சுற்றுப்பாதையில் அல்லது இரண்டிலும் ஆராய்ச்சி செய்வதற்கான கட்டமைப்புகளை உருவாக்கும் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக இரண்டு நாடுகளும் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த ஆராய்ச்சி கட்டமைப்பை மற்ற நாடுகளும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யா விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பியதன் 60வது ஆண்டை விரைவில் கொண்டாட உள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வெளிவந்துள்ளது. காங்கோ ஜனநாயக குடியரசின் தெற்கு கியூ மாகாணத்தைச் சேர்ந்த ஓர் கிராமத்தில் தங்கமலை கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் கை நிறைய தங்கத்தை அள்ளி எடுத்து இருக்கின்றார்கள். அரசை தலையிட்டு இப்பகுதியில் சுரங்கப்படிகளை நிறுத்த வேண்டும் என உத்தரவிட்டு இருக்கிறது. சமீபத்தில் காங்கோவின் தெற்கு கியூ மாகாணத்தில் பிராவோ கிராமத்தில் தங்கமலை கண்டுபிடிக்கப்பட்டது என பிபிசி பிட்சின் செய்தி குறிப்பிடத்தக்கது. இந்த மலையின் 60% 90% தங்கமாக இருக்கலாம் என அந்த சர்வேயில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இந்த கிராமம் புகாவாவில் இருந்து வடக்கே 35 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது. சர்வதேச ஒலிம்பிக் குழுவின் தலைவராக ஜெர்மனியைச் சேர்ந்த சட்டத்தரணியான தோமஸ் பக் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். 67 வயதான தோமஸ் பக் வாக்கெடுப்பில் 93-1 என்ற கணக்கில் அமோக வெற்றி பெற்றுள்ளார். இந்த வாக்கெடுப்பு இணையவழி மூலம் நடாத்தப்பட்டது. இவ்வாறு மீண்டும் சர்வதேச ஒலிம்பிக் குழுவின் தலைவராக தெரிவு செய்யப்பட்டுள்ள தோமஸ் பக் எதிர்வரும் 2025 வரை இந்த பதவியில் நீடிப்பார். தான் தெரிவு செய்யப்படுவதற்கு ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துள்ள தோமஸ் பக், கொரோனா கட்டுப்பாடுகள் இருந்தாலும் டோக்கியோ ஒலிம்பிக் போட்டி திட்டமிட்டபடி ஜூலை 23 ஆரம்பிக்கும் என உறுதியாக தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஆன்டிகுவாவில் கடந்த புதன்கிழமை நடந்த முதல் ஒருநாள் போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் அணி இலங்கையை 8 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. இந்த போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் அணி வீரர் ஷே ஹோப் ஒரு அழகான சதத்தை அடித்திருந்தார். ஆனால் அது போட்டியின் பின்னர் முக்கிய பேசுபொருள் ஆகவில்லை. இலங்கை அணியின் தொடக்க ஆட்டக்காரர் தனுஷ்க குணசிலக்க, மேற்கிந்திய தீவுகள் அணி தலைவர் கீரோன் போலாட் மற்றும் களத்தின் நடுவர் ஜோ வில்சன் ஆகியோர் சம்பந்தப்பட்ட ஓர் சம்பவம் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. போட்டியின் 22வது ஓவரில் குணசிலக்க போலாட்டின் ஒரு பந்து வீச்சினை எதிர்கொண்டு அதனை தனது கால்களுக்கு முன்னால் தடுத்து நிறுத்தினார். மறுபக்கத்தில் இருந்த பதும் நிசாங்க அதற்கு ஒரு ஓட்டத்தினை ஓட முயற்ற சந்தர்ப்பத்தில் தனுஷ்க குணத்திலக்கவின் வலியுறுத்தலால் மீண்டும் திருப்பி அனுப்பப்பட்டார். அதனை அடுத்து குணத்திலக்க கிரீஸ் கோட்டுக்கு பின்னோக்கி திரும்ப முயற்சிக்கையில் எதிர்பாராத விதமாக அந்த பந்து அவரின் கால்களில் சிக்கி பின்னோக்கி நகர்ந்தது. இதனிடையே ரன் அவுட் மேற்கொள்ள பந்தை பிடிக்கும் முயற்சிகளை மேற்கொண்ட பொல்லாட்டுக்கு குணத்திலக்கவின் இந்த நடவடிக்கை இடையூறாக அமைந்தமையினால் நடுவரிடம் முறையிட்டிருந்தார். ஆன்பீல்டு நடுவர் அதனை 3வது நடுவருக்கு மாற்றியிருந்தார். 3வது நடுவரின் தீர்ப்பில் குணத்திலக்க களத்தடுப்பு தடையை ஏற்படுத்தியவை கண்டறியப்பட்டு அவர் ஆட்டமிழந்ததாக அறிவித்திருந்தார். இந்நிலையில் 3வது நடுவரின் முடிவை மைக்கேல் வோகன், டாம் மோடி மற்றும் டேரன் சமி ஆகியோர் கேள்வி எழுப்பியுள்ள நிலையில் ஆஸ்திரேலியாவின் முன்னாள் வீரர் பிராட்ஹாக் நடுவரின் தீர்ப்பை பாராட்டியதுடன் குணத்திலக்க நிச்சயமாக ஃபீல்டரை களத்தடுப்பினை மேற்கொள்ளாது தடுப்பதாகவும் கூறியுள்ளார். அவர் மாத்திரமன்றி பல கிரிக்கெட் ஜாம்பவான்களும் இது தொடர்பில் விமர்சனங்களை தற்சமயம் முன்வைத்து வருகின்றனர்.
அந்த செய்திகளுடன் நிறைவு பெறுகிறது இன்றைய தேன் தமிழ் தடாகத்தின் பிரதான செய்திகள். நன்றி, வணக்கம்.
நீங்கள் கேட்டது செய்தி பார்வை.
புதுசில்ல ஒன்னு ரெண்டு தப்பி போகு ஒழுக்கத்துல விதி சொல்லி வழி போட்ட மனச புள்ள விதி விளக்கில்லாத விதியும் இல்ல எட்டையிருக்கும் சூரியன் பார்த்து மொட்டு விரிக்குது தாமரை தொட்டு விடாத தூரம் இருந்தும் சொந்த பந்தமோ போகல பாம்பா விழுதா ஒரு பாகுபாடு தெரியலையே பாம்பா இருந்தோம் நெஞ்சு பயப்பட நினைக்கலையே என் கட்டையும் ஒரு நாசாயலா என் கண்ணுல முகம் போகுமானா வண்டுக்குள்ள ஒன்றக்கு மனசுக்குள்ள சந்திரன் சூரியனும் சுத்தி ஒரு சத்தியமும் சத்தியமும் இப்ப தர சுத்தி கிடக்குதே உசுரே போகுது உசுரே போகுது உதட்ட நீ கொஞ்சம் சுழிக்கையில
Thank you. தேடி வந்த வள்ளி
நீ தொடத்தானே நான் பிறந்தே நாளொரு வண்ணம் நான் வளர்ந்தே
காதோரம் லோலாக்கு கதை சொல்லுதடி காத்தாடும் மேலாக்கு என்னை பின்னுதடி சொல்ல துடிச்சானே கை வச்சானே
இல்லாடி நீ அடடா கொஞ்சம் நில்லு என்னன்னுதான் தெரிஞ்ச அத சொல்லு
தாங்காது அம்மா கண்ணு சாமி நான் தேடும் சொர்க்கம் எங்க காமி
மெதுவா தந்தி அடிச்சானே எம்மச்சானே எதையோ சொல்ல துடிச்சானே
வேண்டான்னு சொல்வேன்
மூடும் முந்தானே பந்தல்
மெதுவா தந்தி அடிச்சானே ஓ மச்சானே, எதைய சொல்ல துடிச்சானே கை வச்சானே.
இல்லாடி நீ அடடா கொஞ்சம் இல்லு, என்னான்னுதான் தெரிஞ்சாத சொல்லு.
தாங்காது அம்மா கண்ணு சாமி, நான் தேடும் சொர்க்கம் எங்கே காமி.
மெதுவா தந்தி அடிச்சானே எம்மச்சானே, எதையோ சொல்ல துடிச்சானே. கண்ணே உன்னோட வீரா பெண்ணு, மெதுவா தந்தி அடிச்சானே எம்மச்சானே, இதையோ சொல்ல துடிச்சானே கை வச்சானே.
கில்லாடி நீ அடியே கொஞ்சம் நில்லு, என்னான்னுதான் தெரிஞ்சா அத சொல்லு.
தாங்காது ஐயா கண்ணு சாமி, நான் தேடும் சொர்க்கம் எங்கே காமி.
மெதுவா தந்தி அடிச்சானே ஒம்மச்சானே, எதையோ சொல்ல துடிச்சானே கை வச்சானே.
மெதுவா தந்தி அடிச்சானே எம்மச்சானே, எதையோ சொல்ல துடிச்சானே.
போல் ஆலம் விழுது போல் மாமன் நெஞ்சில் நான் இருப்பேனே, ஆசை நெஞ்சில் நான் இருப்பேனே. நான் வளச்சி வில்லு வண்டி செஞ்சு தர, வண்டியில வண்டி வந்தா வளச்சி கட்டி கொஞ்சம் வர. பாசம் நிறம் மாறிடுமோ? சொக்கனுக்கு வாச்ச
Thank you.
நேற்றொரு கோலமடி, நேசம் இது போட்டது பாலமடி, ஏற்றது பாரமடி, இருவிழிகள் எழுதிய கோலமடி. உறவுகள் உணர்வுகள் உயர்ந்தபடி, உடல் அது நனைந்தபடி,
வார்த்தையில் கூடிய வாசனையே, வந்தனை உன் துணை எந்தனையே,
வாழாத ஒரு வாலிபம் வாலிபம் வாசலில் வந்தபடி, வரம் கொடுத்தது பூ பூ பூ, பூத்த சோலை பூ பூ பூ, பூமாதுளை பூ 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 பூ, பூத்த சோலை பூ பூ பூ, பூமாதுளை சுகம் பொழுந்திடும்.
பாடல் கேளடி.
வந்தபடி என்னை துரத்தி அம்மனவள் வாங்கி கொண்ட மூக்குத்தி. செஞ்ச காயம் என்ன
காயம் உன் கண்ணுப்பட்டு பல காவியமானதென்ன
ஆயிரம் கம்பரசம் இப்போ ஆரம்பமானதென்ன
Thank you. அள்ளி கொடுக்க நல்ல அன்பு இருக்கு, சொல்லி கொடுக்க ரொம்ப தெம்பு இருக்கு, அள்ளி கொடுக்க நல்ல அன்பு இருக்கு, சொல்லி கொடுக்க ரொம்ப தெம்பு இருக்கு. தொட்டெடுத்து பாரு இது சொந்த முள்ளத்தேரு,
இங்கு வந்ததாரு உள்ள என்ன என்ன கூறு,
மஞ்சள கட்டு மாலைய கட்டு மன்மதன தொட்டுக்கிட்டு,
குயிலுக்கு போ குயிலுக்கு போ கோபுரமானதென்ன,
மஞ்ச வெயிலுப்பட்டு மண் குடிச மாளிகையானதென்ன,
மனசுக்குள்ள மாயம் என்ன மாயம் செஞ்சு காயம் என்ன,
காயமும் கண்ணுப்பட்டு பல காவியமானதென்ன,
ஆயிரம் கம்பரசம் இப்போ ஆரம்பமானதென்ன, உயிருக்கு போ உயிருக்கு போ கோபுரமானதென்ன, மஞ்ச வெயிலுப்பட்டு மண் குடிச
போடு தேக்கையிலே என் நெஞ்ச தொட்டு தேய்ச்ச உள்ள மஞ்சப்போடி தேக்கையிலே என் நெஞ்ச தொட்டு தேய்ச்ச உள்ள தண்ணீர் தொட்ட பாகமெல்லாம் இந்த கண்ணந்தோடும் கால வெப்பம் கண்ணருக்கு நல்ல பதில் சொல்லவுள்ள மஞ்சப்போடி தேக்கையிலே என் நெஞ்ச தொட்டு தேய்ச்ச உள்ள சாரலுக்கு யோகமடி குண்டு மல்லி பூவுக்கு ஒரு நேரமடி.